என் உள்ளமும் போய், உள்ளம் மனம் இதை பசஞானமாக கொள்ளலாம். தூளதேகமும் சூக்ம தேகமும் சார்பு அற்றதுனா பாசஞான சார்பு போயாச்சு. அறிவிக்கக்கூடிய தத்துவங்கள்லாம் இதுலதான் இருக்கு இல்லையா? விடயங்களை அறிவிக்கக்கூடிய தத்துவங்கள்லாம் தூள உடலையும் சூக்ம உடலையும் தான் இருக்கு. விடயங்களை பொதுவாக கழிவிக்கக்கூடிய கருவிகள் தூளதேகத்தில் இருக்கு. நிச்சயமாக அறிவிக்கக்கூடிய அந்த புத்தி முதலிய அந்த கரணங்கள் சூக்மதேகத்தில் இருக்கு. ஊன்கட்டு உயிர்கட்டுனால தூளதேக சூக்மதேக சார்புகள் அற்றன. ஆகவே பாசஞானம் அற்றது. என் உள்ளமும் போயுங்கும் போது மனம், மனவாசகம் இருந்தால் உள்ள மனம் பசுஞானம் இல்லையா? வாசகம் பாசஞானம் கடந்தா அந்த மாதிரி இங்க உள்ளமும் போயுங்கும் போது அந்த பசுஞானமும் போய். ஏன்னா இந்த இடத்துல பசுஞானம் வரும் வாய்ப்பு நிறைய இருக்கு. நான் வேறு தத்துவம் வரணும்னு, ஆகா நான் இந்த தத்துவங்களுக்கெல்லாம் மேம்பட்டவன் அல்லவா அப்படின்னு ஒரு உணர்ச்சி அங்க வருவது இயல்பு. அதான் அந்த உணர்ச்சியும் போயின்னு ஒரு உண்மை போட்டார். என் உள்ளமும் போய் அந்த பசுஞானமும் போன பிறகு ஆன்மாவுக்கு சார்பு என்ன? சிவஞானம் தானே. அந்த சிவஞானத்தையே சார்பாக கொண்டு சிவனை தரிசிக்கின்றது ஒன்பதாம் சூத்திர நிலை. அப்படி தரிசிக்கும் போது அறிபவன் நான், அறியப்படும் பொருள் சிவம், அறிகருவி திருவருள் அப்படிங்கிற திருப்படி நிலையும் கிடணும். அதான் அறிகின்ற நான் ஒருத்தன் இருக்கங்கிறே உணர்வே கெடுவது நான் கெட்ட வாபாடி. அப்போ என்னது சிவமான வாபாடி? ஏகனாயாச்சு இல்லையா? அப்படி மாணிக்கவாசகர்கள் அப்படி வைத்திருக்கின்றார்கள். என்ன, அவர்கள் பெற்றதே சிவஞான உபதேசம் தானே, அதனால இதை மாதிரியே அது இருப்பதில் ஒன்றும் வியப்பில்லை. ஆகவே ஊன்கட்டு உயிர்கட்டு என் உள்ளமும் போய், நான்கட்ட வாவாடி சிவமான வாவாடி தெள்ளேனம் கொட்டோமோ என்று சொன்னார். இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு அருமையாக அனுபூதிமான்களுடைய அனுபவங்கள் எப்படி ஒத்திருக்கின்றன. இவர்கள் நம்பொருட்டு எடுத்து சொல்கின்றார்கள். சந்தான குரல்கள் இப்படி எடுத்து சொல்ல போய் சாமி மாதிரி உள்ளவர்கள் உரை எழுத போய் நம்ம இந்த திருவாசகத்தை இந்த கோணத்தில் பார்க்கலாம் அப்படின்னு நமக்கு தெரியுது. அல்லது ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு உரை எழுதிட்டு இருக்காங்க. ஊன்கட்டு உயிர்கட்டுங்கிறதுக்கு என்னையா உயிர்கட்டுன்னு சொல்லியாச்சு, அப்புறம் போய் உள்ளம் கட்டுங்கார, அப்புறம் திருப்பி நான் கட்டுங்கார, இது என்ன இது திருப்பி திருப்பி வருதுன்னு சொல்லி நம்ம குழம்பிக்கிட்டு இருக்க வேண்டியதான். அங்க சாத்திரங்கள் தான் அதை விளக்கக்கூடிய ஒரு நிலையிலே நமக்கு இருக்கின்றன. ஆக இதெல்லாம் நம்ம விட்டு உணர்ந்து கொள்ளணும். கருணையாக சாத்திரம் எழுதி வைத்தார்கள். அப்படியிருந்தும் உணவு கழிவா இருக்கனால உரையாசிரியர்கள் உரை எழுதி வைத்தார்கள். பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் அவர்களை போன்றவர்களே சொல்லணும்னா நம்ம என்ன செய்வது? பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் சொல்வார் என்னன்னா, உரையாசிரியரனாகி அந்த அறிஞர் பெருமக்கள் அவர்கள் இல்லாவிட்டால் நம்முடைய உயரிய நூல்களாகிய அந்த ஞான கருவூலங்களிலே உள்ள பொருள்மணி குவியலை எல்லாம் யாம் எஞ்ஞனம் பெறுவோம், என்று பெறுவோம் அப்படின்னு பண்டிதமணி அவர்களே சொல்கின்றார்கள் என்றால் நாம் என்ன செய்வது? நாம் என்ன சொல்வதற்கு என்ன இருக்கின்றது? அறிஞர்களாக விளங்கி உரையாடுவதே சொன்னால் நம்மை போல அருள்நெறியில் நின்று அருள்நெறியை தலைப்பட்டு நம்முடைய பஞ்சாக்கிரதேசிகளாகிய அந்த நமச்சிவாயமூர்த்தியுடைய திருவடியிலே அடங்க பெற்ற நம்முடைய மாதவ சிவஞானவிகள் போன்ற அந்த ஆதீன அருளாளர்கள் எல்லாம் அவர்களெல்லாம் எழுதுகின்ற உரையின் நயத்தை நாம் என்ன சொல்வது? அவ்வளவு அருமையாக அங்கு சொன்னார். ஆகவே இதெல்லாம் பார்க்கும்போது ஆகா இந்த ஆன்மா இந்த ஒன்பதாம் யுத்தத்தில் சிவதரிசனம் செய்ததே அந்த ஆன்மா இப்ப பத்தாம் யுத்தத்தில் என்ன பண்ணிட்டது அப்படின்னா தெளிவு பெற்று விட்டது. ஒன்பதாம் யுத்தத்தில் சிந்தித்தது, எட்டாம் யுத்தத்தில் கேட்டது, எட்டுல கேட்டு சிந்தித்தது, தெளிதெல்லாம் விரைந்து நடந்து எட்டிலேயே வந்து நிட்டைக்கூடிய ஆன்மாக்களும் உள்ளன. அரங்களை செலுமேட்டார் பக்குவ வேறுபாட்டினால் இந்த சத்தினிவாத நிலையில் உள்ள வேறுபாடு தான். பக்குவம்னா அந்த ஞானாசிரியர் என்ற போய் உபதேசம் இருந்த ஆன்மாக்கள் இருக்க அந்த ஆன்மாக்களுடைய பக்குவம் நம்ம பக்குவம் வேறு. இந்த சத்தினிவாதத்தில் மூன்றாம் சத்தினிவாதம் நாலாம் சத்தினிவாதம் அந்த வேறுபாடு தான், வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா சொல்றாரு இல்லையா, எழுத வந்தவர்கள்லாம் போயிட்டாங்க சிவபெருமான் திருவடிக்கு போயிட்டாங்க இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் வாங்க சிந்தித்து தெளிந்து வாங்க அப்படின்னு சுவாமி திருவுள்ளம் பட்டிட்டு போயிட்டார். அப்ப எய்தவந்திராதார் எரியிற்பாயவும் மாலதுவாகியும் மயக்கம் எரியும் பூதனமதனில் புரண்டு விழுந்தளவையும் கால் விசைத்தோடி கடல் முகமண்டி நாத நாத என்று அழுது அரற்றி பாதம் எய்தினர் பாதம் எய்தவும். இதெல்லாம் சிந்தித்தல் தெளிதல் இந்த அனுபவங்கள்லாம் நிகழுது. கேட்ட மாத்திரத்திலேயே சிந்தித்து தெளிவுபட்டு நெட்டக்கூடியவர்கள்லாம் போயிட்டாங்க. இந்த சிந்தித்து தெளிவுபட்டிருக்க ஆன்மா அப்படி நினைக்கின்றது. செலுக்கமலத்திறன் தேவடி சேர்ந்து அமைந்த பழுத்த மனத்து அடியர் உடன் போயினர் யான் பாவியேன் புழுக்கனுடைய புன் குரம்பை பொல்லா கல்வி ஞானம் இல்லா அழுக்குவனத்தை அடியேன் உடையாய் உன் அடைக்கலமே. என்ன அப்படின்னா இன்னும் அவர் வந்து சிந்தித்தல் தெளிதல் நிலையில வந்து அப்படி ஒரு சிவத்தை சார வேண்டும், சிவத்திலே அழுந்த வேண்டும்ங்கிற ஒரு வேட்கை மீதூர பாடியது அதெல்லாம். ஆகவே அந்த எட்டாம் யுத்தத்திலே கேட்டு ஒன்பதாம் யுத்தத்திலே சிந்தித்து சிந்திக்கும்போது இந்த சிவதரிசனம் செய்து பத்தாம் யுத்தத்திலே சிவதரிசனம் செய்கின்ற நான் தரிசனம் கொடுக்கின்ற சிவம் அப்படிங்கிற அந்த வேற்றுமுணர்ச்சி கூட இல்லாம சிவத்தோடு சிவமாக ஒன்றுபட்டு ஒன்றுபட்டுங்கிறதுக்கு உதாரணம் அருமையாக கொடுத்தார். எப்படி பெத்த நிலையில் சிவம் தான் ஒரு பொருள் உண்டு என்றே காட்டிக்கொள்ளாமல் அந்த பெத்தான்மாக்களாகவே விளங்குகின்றதோ, அவையேயாய் என்று இரண்டாம் யுத்தத்தில் சொன்ன மாதிரி அந்த ஆன்மாக்களேயாய் விளங்கியதோ, அதுபோல இந்த முத்தி நிலையிலே இந்த பரிபக்குவம் உற்ற சிவபெருமானிடம் உபதேசம் கேட்ட அந்த ஆன்மாவாகிய நீ என்ன செய்ய வேண்டும்? இப்படி ஒரு வேற்றுமை உணர்ச்சியோடு சிவதரிசனம் செய்யாமல் நீ அந்த சிவமேயாக விளங்கி உன்னை இழப்பாயானால் உனக்கு அந்த சிவயோகம் கைகூடும் சொன்னார். அவனே தானே ஆகிய அன்னறி, அது போல பெத்த நிலையில அவன் அந்த சிவபெருமான் தானே ஆகிய ஆன்மாவாகிய நீயாகவே ஆகிய நின்றான, அத மாதிரி இப்ப ஆன்மாவாகிய நீ அந்த சிவமாகிய நிற்பாயாக அப்படின்னு உதாரணம். சில சமயம் சித்தாந்தத்துல உதாரணம் சித்தாந்தத்தில இருந்தே கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அதுக்கு நம்ம வேற எந்த உதாரணம் சொன்னாலும் அவ்வளவு தூரம் நமக்கு பொருந்தாது. தாய்மான சுவாமிகள் என்ன அருமையா சொல்லியிருக்காங்க, ஆணவத்தோடு அத்துவீதம் ஆனபடி மெஞ்ஞான தானுவினோடு அத்துவீதம் ஜாரும் நாள் என்னாலோ நாங்க. அங்க சிவபெருமானோடு முத்தினில் இருப்பது என்னன்னா பெத்தத்துல ஆணவத்தோடு இருந்தே அத மாதிரி. இப்படி சித்தாந்த ஒரு உண்மைக்கு இன்னொரு சித்தாந்த உண்மையை வச்சே உதாரணம் சொல்வது, ஏன்னா ஏற்கனவே ரெண்டாம் சூத்திர கேட்டுட்டோம், அதனால இப்ப உதாரணம் சொல்ல முடியுது இல்லையா? அதுவும் உமாவதிசிவன் சொன்னதுதான், சாரும் நாள் என்னாலோ உமாசிவன் சொன்னதுதான், ஒன்று நின்று உணரும் உண்மைக்கு உவமை ஆணவத்தோடு ஒன்றே அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேட்டீங்களா? இங்க நமக்கு இன்னொரு மூலமா உதாரணம் சொன்னார், இந்த பெத்த நிலையிலே கட்டு நிலையிலே சிவம் தான் ஒரு பொருள் உண்டு என்றே காட்டிக்கொள்ளாமல் எப்படி ஆன்மாவாகிய நீயாகவே விளங்கினானோ அதுபோல ஒவ்வொரு ஆன்மாட்டையும் விளங்குதான், அந்த ஆன்மாவாகவே விளங்குகின்றான், அதைத்தான் அவையாய் அப்படின்னு பார்த்தோம். அப்படி அவன் விளங்கியது போல நீ சிவமேயாய் விளங்குவாயாக அப்படின்னு, அதான் ஏகனாகி நிற்றல். இந்த நிலையில வந்து பிறந்திருக்கமா பிறலையான அந்த ஆன்மா எப்படி உணரும்னா, ஒரு செயல் செய்யும் போது அதை தன் செயல் கருதிட்டா அப்ப அந்த ஆன்மா ஏகனாகி நிற்றல் இருந்து பிறந்துட்டுன்னு அர்த்தம். ஏன்னா எனதுங்கிற உணர்வு எப்ப வரும், எனதுங்கிற உணர்வு வந்துட்டாலே அங்க யான்கிற உணர்வு வந்தாச்சுன்னு அர்த்தம். ஆகவே தன் செயலெல்லாம் சிவன் செயலாக கொண்டால் அந்த யான்கிற உணர்வு வராது, தான் சிவமே என்று ஒற்றித்து நிற்கும். அப்படி ஏகனாகி இறைவனி நிற்க நின்றால் மலமாஜை தன்னோடு வல்வினை இன்றே பாசம் பற்றறக்களியும். ஒன்பதாம் சூத்திரத்தில் ஞான கண்ணினில் சிந்தை நாடும் பொழுதே தன்னுடைய ஆன்மாவில் சிவஞானம் பற்றுக்கோடாக கொண்டு சிவத்தை தரிசிக்கும் பொழுதும் இந்த ஆன்மாவுக்கு மும்மலங்கள்லாம் கிடையாது, இருந்ததுன்னா சிவத்தை தரிசிக்க முடியுமா? கிடையாது. ஆனாலும் கூட அந்த பாச பற்று இருந்தது, எனவே உலகம் இடையிடையே காட்சிப்பட்டது. ஆனால் சிவத்தோடு ஏகனாகி இறைவனி நின்ற உடனே அந்த பாச பற்றும் கழிந்தது, எனவே இனி உலகம் தோன்றி இடைஞ்சலே பண்ணாது இல்லையா? இன்னும் கரடியே வராது, ஏன்னா சிவபூஜையில் கரடி வந்தது அப்படின்னு சிவபூஜைக்கும் கரடிக்கும் அப்படி ஒரு ஒரு வெட்டு நீங்காம நாம உருவாக்கிட்டோம். எதனால கரடின்னு சொல்றாங்களோ தெரியல, அந்த மாதிரி இந்த உலக கரடிகள்லாம் நம்ம வராது. ஏகனாக இறைவனி நின்றாச்சு, பற்றரம் முன்மலம் கழிந்ததுன்னு இன்றேன்னு ஒருமையில சொன்னார் ஐயான்னா மலமாஜை தன்னோடு வல்வினைன்னு சொன்னதுனால ஒருமையில சொன்னாருன்னு சுவாமி ஒரு நயம் காட்டுவார். அங்க பத்தாஞ்சு தொகுதி அந்த நயம் காட்டு. அப்ப நாம சிந்திப்போம், இப்படி சிவத்தோடு ஒன்றுபட்டாச்சு ஆன்மா, திரிபடி உணர்ச்சி எல்லாம் இல்லை, தன் செயலெல்லாம் சிவன் செயலாக கொண்டாச்சு. திருக்கழிச்சுப்படியா சொன்ன மாதிரி சிவன் முதலே அன்றி முதலில்லை என்றும் சிவனவனது என்னறிவ சிவனறிவே என்னறிவதென்றும் சிவனவனது என் செயலது ஆகின்றதென்றும் அப்படிங்கிற நிலைக்கு வந்தாச்சு. இனிமே செய்வதற்கு என்ன இருக்கின்றது எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னமும் இன்னொரு சூத்திரம் சொல்லி என்ன சொல்ல வாரார்? ஒன்பதுலேயே அப்படிதான் நமக்கு, எட்டுலேயே அப்படிதான் தெரிஞ்சது சொல்லிட்டோம். சரி அண்ணாக்கள் வந்து மெதுவாக அதை நிகழும் சொல்லி, சரி ஒன்பதுல சிவ தரிசனம் பார்த்தோம், சரி சிவபெருமானே தரிசிச்சாச்சு முடிஞ்சு போச்சேன்னு நினைச்சோம். ஆனா அப்ப சிவானந்தம் விளையவில்லை அப்படின்னு சொன்னீங்க, அப்ப சிவமோடு சிவமாக அழுந்தனும் நீங்க, சிவமோடு சிவமாக அந்த அண்ணா ஒன்றுபட்டு விட்டது, அந்த நிலையிலே நிலைத்து நிற்கின்றது, என்ன தன் பணியெல்லாம் சிவன் பணியில் கொண்டது. இந்த நேரத்தில் தான் சண்முகையாளர் சொன்னதை நினைத்து பார்க்கணும் நாம், என்னன்னா இறைவணியில் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நோட்டீஸ் கீழே இவன் இறைவணியில்னு போட்டுருந்தாங்க. அந்த இறைவனி வேறு, இங்கு ஏகனாக இருக்கின்ற இறைவனி வேறு என்று அவர்கள் அருமையாக அப்பமே சொன்னார்கள். ஆனா இப்பதான் நாம இந்த இறைவனி என்னன்னு பாக்கிறோம். இப்ப இந்த ரெண்டுக்கும் வேற்றுமை நாம உணர்வோம் இல்லையா? இது உணர்வு பூர்வமாக தனக்கென்று ஒரு செயலும் இல்லை என்று ஆன்மா பாராதி தனியுள்ள செயலெல்லாம் பார்க்க நீ செயல் அல்லவோ, பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூர்ண ஆனந்தமே. அப்படி தன் செயலெல்லாம் சிவன் செயலாகவே அனுபவமாக உணர்கின்ற நிலை அது. அங்க இறைவனின் என்ன, இறைவனுக்கு செய்கின்ற பணி, தான் வேறு இறைவன் வேறுங்கிற அந்த வேற்றுமை நிலையில தான் அந்த பணியை செய்யறோம். ஆகவே இறைவனுக்கு செய்கின்ற பணி வேறு, இறைவனி என்பது வேறு என்பதை அவர்கள் முதலிலேயே உணர்த்தினார்கள். இப்போது நாம் அதை மீள உணரக்கூடிய ஒரு இடம் அது. ஆமா, இதுக்காகத்தான் அவர்கள் அப்பமே மாட்டேற்றி சொன்னார்கள், அந்த நூற்பாக்கள் மாட்டேற்றி சொன்ன மாதிரி அப்பமே சொல்லிவிட்டார்கள். இந்த இடத்துல நாம் அதை கொள்ளணும். அப்ப நம்ம நினைக்கிறோம் என்ன, எல்லாம் முடிஞ்சு போச்சே, சிவத்தோடு ஏகனாகியாச்சு அந்த ஆன்மா, தான் ஒரு முதல்ல அது கருதல, தன் பணியெல்லாம் சிவன் பணியில் கொண்டாச்சு, பாசம் பற்றத கழிஞ்சாச்சு, பாசம் பற்றலை கழிஞ்சதுன்னா அதான சுத்தம். இப்ப நான் ஆன்மா சுத்தத்தன்மை எழுதியாச்சு. இதுதான் ஆன்மா சுத்திங்கிற நிலை. அழுக்கு நீங்குதலே அறுவைக்கு சுத்தியாம அரும் அப்படிம்பாங்க. ஏன்னா அழுக்கு சுத்தமா நீங்க சுத்தமா நீங்க போறதானே ஆடைக்கு சுத்தம். ஆன்மாவுக்கு பாசத்தை நினைக்கவே செய்யாது, பாசச்சார்பு நினைக்கவே செய்யாது. இடையிடையே பிரபஞ்ச காட்சியெல்லாம் இன்னும் கேள்விக்கே இடம் கிடையாது. அந்த ஆன்மா சுத்தம் அடைஞ்சிட்டது. இதுதான் தசகாரியத்தில் வரக்கூடிய ஆன்மா சுத்திங்கிறது இதுதான். அப்போ ஒன்பதாம் சுத்தத்தில் சிவபெருமான தரிசித்ததையா சிவ தரிசனம், அது சிவ தரிசனம் அது இல்லையா. அப்ப இந்த ஆன்ம தரிசனம் இடையில நிகழும். அந்த தத்துவங்களாகிய வேடர்களை விட்டு விலகும் போது இந்த ஆன்மாவுக்கு ஒரு நிலை, தான் இந்த தத்துவங்களை விட மேலான பொருள் தன்னை மதித்து நிற்கும் நிலை, அது ஆன்ம ரூபம். அப்புறம் சிந்திக்கும், தத்துவங்களை விட நான் எல்லாம் மேலே இத்தனை விரைவுகளுக்கு இப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப இவ்வளவு காலம் நாம ஒரு பொருள் உண்டுன்னே தெரியாம இந்த வேடர்களோடு வேடலா கிடந்த உழந்து கொண்டிருந்தோம். அப்ப நம்மளை இவ்வளவு தவணரியில் செலுத்தி இந்த உண்மையை பொழுது உணர வைத்த திருவருள் அல்லவா மேலானது, நாம் தாழ்ந்த பொருள் அல்லவா என்று தன்னுடைய தாழ்வையும் திருவருளின் உயர்வையும் நினைக்கின்ற இடம் ஆன்ம தரிசனம். தன்னுடைய தாழ்வை நினைக்கின்ற இடம் ஆன்ம தரிசனம், திருவருளின் உயர்வை நினைக்கின்ற இடம் சிவ ரூபம். அப்படி கொள்ளுங்க பாத்தீங்களா, இந்த ரூபத்துக்கும் தரிசனத்துக்கும் உள்ள வேறுபாடு பாத்தீங்களா. ரூபம் போது நிர்விகற்பமாய் அறிதல் அப்படின்னு சொல்லுவார். என்னன்னா தத்துவ ரூபத்தில் அப்படிதாங்க, தத்துவ ரூபத்தில் வச்சு பாருங்க, 36 தத்துவங்களின் தொழிற்பாட்டையும் அறிதல் தத்துவ ரூபம். இது தெளிவான அறிவு இல்லைங்க. என்ன தெளிவான அறிவு தெரியுமா, இந்த தத்துவங்கள் எல்லாம் தொழிற்பட்டாலும் இவை சடம் தான், செலுத்த போய் தான் தொழிற்படுது. ஒரு மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கு பாக்குறோம், ஆகா இந்த மிஷின் என்னமா தொழிற்படுது, ரொம்ப கெட்டிக்கார மிஷினா இருக்கும் போலுக்க அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா போச்சு, சோழி முடிஞ்சது அவ்வளவுதான் இல்லையா. இப்பதான் இதான் தெளிவாக அறிதல். அது தொழிற்பட்டாலும் தனக்கென்று அறிவில்லாத சடம், அதான் தத்துவ தரிசனம். அப்படி தெளிவாக அறிதல். இவையெல்லாம் இந்த அந்நியமான விடயங்களை தான் காட்டிக் கொண்டிருக்குமே ஒழிய நம்மோடு நீக்கமின்றி இமை பொழுதும் நீங்காமல் இருக்கக்கூடிய அந்த சிவத்தை இந்த தத்துவங்கள் காட்டுவதற்கு தகுதி அற்றவை அப்படின்னு சொல்லி அந்த தத்துவங்களை விட்டு விலகுதல். அவன் உணர்த்தினாதான் அது விடுவோம். அவன் உணர்த்த குருவுமாய் உணர்த்த இந்த தத்துவங்களை விட்டு நீங்குதல் தத்துவ சுத்தி. அப்படி தத்துவ சுத்தி அடைஞ்ச உடனே ஆகா இந்த தத்துவங்கள் எல்லாம் சடம், ஆன்மாவாகிய நாமோ இவற்றிலும் மேலான பொருள் என்று தன்னை மதித்து நிற்கின்ற நிலை, இது ஆன்ம ரூபம். ரூபம் தத்துவ ரூபத்தோட வச்சு பாருங்க, தத்துவங்கள் தொழிற்படுவது உண்மைதானே, உண்மைதான். அது மாதிரி ஆன்மா வந்து தத்துவங்களை விட மேலானதுங்கிறது உண்மைதானே, உண்மைதான். ஆனா தரிசனத்துக்கு வாங்க, தத்துவங்கள் தொழிற்பட்டாலும் அவை தமக்கென அறிவில்லாத சடம். அதுபோல இங்க ஆன்மாவுக்கு வாங்க, ஆன்ம தரிசனம் என்ன, ஆன்மா மேலான பொருள் என்றாலும் உணர்த்த போய்தான் இதை உணர்ந்திருக்கின்றது அப்படின்னு தன்னுடைய தாழ்வை ஒத்துக்கொள்கின்ற நிலை ஆன்ம தரிசனம். தன்னுடைய தாழ்வை உணரும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன உணர்வான், திருவருளின் உயர்வை உணர்வான். ஆக இந்த திருவருள் அல்லவா நமக்கு உணர்த்தியது, தவநெறியில் செலுத்தியது, நானேயோ தவம் செய்தேன், திருவருள் அல்லவா தவநெறியில் செலுத்தியது, நானேயோ தவம் செய்தேன் அப்படிங்க இல்லையா. அந்த நிலை அதுதான் வந்து தன்னுடைய தாழ்வை ஒப்புக்கொள்கின்ற ஒரு நிலை ஆன்ம தரிசனம். திருவருளின் மேன்மையை அறிகின்ற நிலை அது சிவ ரூபம். அந்த சிவ ரூப நிலைக்கு வந்த உடனே இந்த பசுஞானம் சுத்தமா அற்று போயிருது. தான்கு ஒரு எண்ணம் வந்தது ஆன்ம ரூபத்தில், அங்க தன்னுடைய தாழ்வு ஒத்துக்கொண்ட உடனே ஆன்ம தரிசனம் நிகழ்ந்து சிவபெருமானுடைய மேன்மை அறிகின்றது சிவ ரூபம்ங்கிற நிலை வந்துச்சு. அப்ப பாசஞானம் பசுஞானம் போயாச்சு இல்லையா. ஆன்ம ரூபம் ஆகிய பாசஞானம் போய் இல்லையா, சிவத்தின் மேன்மை அறிந்து ஆன்மா மேன்மையானது இல்ல சிவன்தான் மேன்மையானதுன்னு சிவ ரூபம் வந்தாச்சு. அப்ப சிவஞானமே அதுக்கு பற்றுக்கோடாக அமைஞ்சிரும், சிவத்தை தரிசிக்கின்றது. 9 சொன்ன மாதிரி தரிசிக்கின்றது சிவ தரிசனம், சிவ தரிசனம். சிவ தரிசனம் நிகழ்ந்த போது இந்த ஆன்மா என்ன செய்ய வேண்டும், இந்த நான் தரிசிக்கின்றேன் அது தரிசிக்கப்படும் பொருள் அப்படிங்கிற வேற்றுமை உணர்ச்சி அகன்று நான் சிவமாகவே அடங்கிவிட வேண்டும், சிவத்தோடு சிவமாக அடங்கி ஒன்றுபட வேண்டும். அப்படி ஒன்றுபட்டுட்டு அதான் சிவயோகம். அந்த நிலை நீடிக்கணும்னா தன் பணியெல்லாம் பணி செய்யும் போது தன் பணியெல்லாம் சிவபெருமான் பணியே, தன் செயலெல்லாம் சிவன் செயலே அப்படின்னு வந்துட்டு வந்துட்டாதான் அப்பதான் என்ன ஆகுது, அந்த பாசம் பற்ற அறக்கழியுது, இந்த ஆன்ம சுத்தி நிகழ்கிறது. சிவ யோகத்தின் பயனாக ஆன்ம சுத்தி நிகழ்கிறது. ஆன்ம சுத்தி நிகழ்ந்தால் இனி நிகழ வேண்டியது சிவபோகம் தான். ஆன்ம சுத்தியில முடிச்சிட்டாரு 10 சுத்திரத்துல, மலமாஜை தன்னோடு வல்வினை இன்றே பாசம் பற்றற கழிந்தது. அப்ப சிவபோகம் விளைய வேண்டும் அல்லவா, அத சொல்றது தாங்க 11 சூத்திரம். என்ன அது எப்படி சொல்லுங்க, அந்த நேரத்தில் போகம் என்னது நமக்கு, நமக்கெல்லாம் இது பெரிய நிலை, இதெல்லாம் வந்து நுணுக்கமான படிநிலைகள். இதெல்லாம் இன்னமையும் ஆன்மாவுக்கு ஒன்று இருக்கு, ஒரு வேலை இருக்கு அப்படின்னு. சிவத்தோடு சிவமாக ஒன்றுபட்டாச்சு, தன் செயலெல்லாம் சிவன் செயல்னு கொண்டாச்சு. இன்னமே என்ன, இதோட முடிச்சு முடிச்சிடலாமே இல்லையா. நம்மளும் ஊரை விட்டு வந்து எவ்வளவு நாளாச்சு, இதோட முடிச்சிடலாமே அப்படின்னு நினைப்போம் இல்லையா. மெய்கண்டான முடிச்சிருந்தா நானும் முடிச்சிருக்கலாம், என்ன செய்வது. அவர் இன்னொன்னு இருக்குன்னு சொல்றார், அவர் சொல்றார் அது எப்படின்னு உரையாசிரியர் விளக்குகின்றார். அதனால இன்னொன்னு இருக்கு அப்படின்னு நானும் என்னுடைய அறிவு கேட்டவர்களே சொல்றேன். ரொம்ப பெரிய விஷயம் இதெல்லாம், பெரியவர்கள் சொல்ல வேண்டும். பெரியவர்கள் எல்லாம் உட்கார வைத்து இப்படி சிறியவர்களை சொல்வது இப்பதே சைவநெறிக்கிறது வழக்கமாக போய்விட்டது. என்ன அப்படின்னா, அவர்களுக்கு தொடர்ந்து வருவதற்கான ஒரு சூழ்நிலை, பல இடங்களுக்கு செல்கின்றார்கள், இங்க கொஞ்சம் கொஞ்ச நாள் தான் வர முடிகின்றது. சன்னதில் ஐயா எடுத்துக் கொண்டு அவர்கள் சமய கல்வி அவர்கள் தான் சொல்ல வேண்டியிருக்கின்றது. அப்ப ஏதோ ஒரு மாதிரி விஞ்ஞான போதை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி நடத்துகின்றார்கள், இருக்கட்டும். இன்னும் இதை விட மேலான ஆசிரியர் வாயிலாக நீங்கள் கேட்க வேண்டும் என்பதை என்னுடைய பிரார்த்தனை. ஏதோ எளியனால் முயன்றவரை இதை நான் விளக்குகின்றேன். இந்த ஆன்மாவானது சிவத்தோடு சிவமாக ஒன்றுபட்டு ஏகனாகி தன் செயலெல்லாம் சிவன் செயலே என்று கொண்டு இறைவனி நின்று அதன் மூலம் பாசத்தை பற்றற கழித்துக் கொண்டது, சுத்தி பெற்றது, ஆன்மா சுத்தி பெற்றது. சுத்தி பெற்ற ஆன்மாவுக்கு தான் வந்து சிவபோகம், நோயிலிருந்து முற்றிலும் நீங்க அவனுக்கு தான் உணவு கொடுக்கலாம். சரி, நோய் எல்லாம் உள்காய்ச்சல் கூட இல்லை, உள்காய்ச்சலும் போயிட்டது இல்லையா. டாக்டர் பாப்பாரு எல்லாம் காய்ச்சல் போயிட்டது, ஆனா உள் ஜூரம் இருக்க மாதிரி தெரியுது, அதனால இப்பவுமே அவசரப்பட்டு சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. உள் ஜூரமும் போயிட்டுதுன்னா சரி சாப்பிடலாம், உணவு அருந்தலாம். அப்படி உணவு அருந்ததுக்கு உண்டான நிலையில இப்ப இருக்கு ஆன்மா. நாம உணவெல்லாம் அருந்தி முடிச்சுட்டு கேட்க இருக்கிறோம், அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா தான் கேட்கணும் நாம. ஏன்னா அந்த உணவு அருந்திய மயக்கம் இருக்கின்றது, அது ஒரு பக்கம் இருக்கு நமக்கு. ஆகவே இந்த இடத்துல அந்த ஆன்மா என்ன செய்கின்றது, சிவத்தோடு ஏகனாகி இறைவனி நின்று என்ன அனுபவிக்கின்றது என்று சொல்லும் பொழுது, அப்போதுதான் அந்த ஆன்மாவிற்கு ஒரு உண்மை புலப்படுகின்றது. என்ன உண்மை புலப்படுகின்றதுனா, சிவபெருமான் தனக்கு செய்து வருகின்ற உபகாரம், எப்பேற்பட்ட உபகாரத்தை நமக்கு சிவபெருமான் செய்து வருகின்றான் என்கிறது நாம நமக்கு இப்ப தெரிஞ்சிருமா சார் அப்படின்னா, நம்ம நூல் வாயிலாக தெரிகின்றோம். அனுபவத்தில் இந்த நிலையில வைத்துதான் சிவனும் சிவபெருமானோடு ஏகனாகி இறைவனி நிற்கும் அந்த நிலையில் தான் அனுபவத்தில் அந்த அதை உணர்கின்றது ஆன்மா. எப்பேற்பட்ட உபகாரத்தை செய்து வருகின்றான், அந்த உபகாரத்தை இந்த ஆன்மா அறிகின்றது. அறிய அறிய அந்த சிவபெருமான் மேல் நமக்கு ஒருத்தர் வந்து ஒரு பெரிய உதவி செஞ்சுட்டாரு. நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சுதான் தெரியுது நமக்கு என்னெல்லாமோ அனுகூலமா பல விஷயங்கள் நடக்கு, நமக்கு நடந்து ரொம்ப வெற்றிகரமா நம்ம நினைச்சது முடிஞ்சிருது. ஆனா இவ்வளவுக்கும் காரணமா ஒருத்தர் இருக்கார், அவரை தன்னை காட்டிக்கொள்ளவே இல்லை. எல்லாம் முடிஞ்ச பிறகு அவர் தான் அந்த உதவியை செய்தா நமக்கு தெரிய வருது. அப்ப அவர் மேல நமக்கு எப்ப ஏற்பட்ட ஒரு அன்பு வளரும். ஆகா இவ்வளவு காரியமும் நீ பின்னால் வந்து செய்ய போய் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஆண் மேல எவ்வளவு அன்பு வரும் நமக்கு. அந்த மாதிரி ஒரு ஆள் என்ன செய்தது, இந்த ஆன்மா நம்ம கூடயே இருந்துகிட்டு நமக்கு ஒரு உபகாரம் செஞ்சுக்கிட்டே வருது. உபகாரம் செய்வதை தவிர வேற ஒன்னும் செய்ய மாட்டான். அப்பேற்பட்ட ஒரு உபகாரம் செய்துட்டு வரும்போது அதை வந்து தெரிந்து கொள்வதற்கு இவ்வளவு படிநிலைகளை ஆன்மா தாண்டி போக வேண்டியது. இத்தனை சமயங்களை கடந்து சித்தாந்த சைவத்தை அடைந்து அதிலே சரியை கிரியை யோகங்களாகிய இறப்பில்லாத தவங்களை செய்து அதன் பயனாக ஞானாசிரியன் வரப்பெற்று அந்த ஞானாசிரியன் உணர்த்த அது சிவத்தை உணர்ந்து தரிசித்து அந்த சிவத்தோடு ஒன்றுபட்டு தன் பணியெல்லாம் சிவபெருமான் பணியே அப்படிங்கிற நிலைக்கு போன பிறகுதான் இந்த ஆன்மாவுக்கு சிவபெருமான் இப்ப மட்டுமல்ல இதே உபகாரத்தை வந்து என்னென்னச்சும் செஞ்சுக்கிட்டே இருக்கான், கூட இருந்து எப்பொழுதுமே செய்து கொண்டிருக்கின்றான், இனிப்பொழுதும் நீங்காமலிருந்து செய்து கொண்டிருக்கின்றான் அப்படின்னு சொல்லி அந்த உபகாரத்தை அது உணர்கின்றது. அப்படி என்ன உபகாரம் சிவபெருமான் செய்கின்றான் அப்படிங்கறதான் இந்த சூத்திரத்தில் சொல்ல வரார். அந்த அந்த உபகாரத்தை ஆன்மா அறிய அறிய என்ன விளைவு ஏற்படுகின்றது என்றால், சிவபெருமான் மீது ஆன்மாவுக்கு அன்பு அப்படியே வளர்கின்றது. அந்த அன்பு தான் சிவபெருமான் மேல வச்சிருக்கிற அன்பு தான் பக்தி. ஆக அந்த பக்தி வளர்கின்றது. அதனால்தாங்க அதுக்கு முத்தி இன்பம்னு ஒரு இன்பமே கிடைக்கின்றது. முத்தி இன்பம், முத்தி இன்பம்னு எத்தனையோ வகுப்புல நம்ம கேட்டிருக்கோம். அந்த முத்தி இன்பம்னா என்ன என்று கோடிட்டு காட்டுவது 11 சூத்திரம் தான். நமக்கு வாழ்க்கையில் என்ன இன்பம் அப்படின்னா, நம்முடைய உற்றார் உறவினர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்தா நமக்கு ஒரு இன்பம் விளைகின்றது. அந்த இன்பத்துக்கு காரணம் என்ன, அவர்கள் மீது நம்ம ஒருத்தர் ஒருத்தர் மேல வச்சிருக்கிற அன்பு தான். அது மாதிரி நம்ம மெய்யன்பர்களுக்கு ஒரு அன்பரை இன்னொரு அன்பர் பார்த்தால் ஒரு இன்பம் தன்னால் தோன்றுகின்றது. என்ன அந்த இன்பத்திற்கு காரணம், அன்பு தான். சைவ சித்தாந்தம் குடிக்கிற முடிந்த முடிவு என்னன்னா, இன்பத்திற்கு காரணம் அன்புதான். ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பேனர். இன்பம் என்பது அன்பாலே விளைவிக்கப்படுவது, அன்பு பக்தி. அந்த பக்தியானது இதுவரை செய்து வந்த பக்தி எப்படிப்பட்ட பக்தினா, அவனுடைய இயல்பை வந்து முழுமையாக உணரவில்லை. அவன் நமக்கு செய்கின்ற உதவியை முழுமையாக உணராத நிலையிலே, ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய இயல்பை உணர்ந்த நிலையிலே நாம் எல்லாம் பக்தி செய்து வருகின்றோம். இந்த 10 சூத்திரத்தில் உள்ள ஆன்மா இருக்கின்றதே, அவனோடு ஒற்றித்து நின்று தன் செயலெல்லாம் அவன் செயலே என்று கொண்ட அந்த ஆன்மா இருக்கின்றதே, அது செய்கின்ற பக்தி என்ன தெரியுமா? அது அவன் செய்கின்ற உபகாரத்தை பூரா முழுமையாக உணர்ந்து அதன் காரணமாக எவ்வளவு பெரிய உதவி செஞ்சுட்டு இருக்கா நமக்கு இவன் அப்படின்னு அந்த உதவியை உணர்ந்து அதன் காரணமா அவன் மேல் எழுகின்ற அன்பு, அதான் அது கொள்கின்ற பக்தி அதான். அப்ப நமக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, அவன் செய்கின்ற உதவியை நம்ம முழுமையா உணரவில்லை. சிவனோடு ஒற்றைத்திருக்கின்ற ஆன்மா எப்படி அப்படின்னா, அவன் செய்கின்ற உதவியை முழுமையாக உணர்கின்றது. அப்படி முழுமையாக உணர்வது தாங்க ஞானம். ஞானம் வேற ஒண்ணும் இல்லை, நாம சொல்ற ஞானம் அதுதான். சிவபெருமானுடைய உதவியை முழுமையாக உணர்ந்தாச்சு, அதுதான் ஞானத்தினுடைய பயன். அதுதான் ஞானம்தான் முடிவுன்னு நாம சொல்லவே இல்லை. ஏன்னா ஞானம் வந்தாச்சு, பக்தி தேவையில் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த கருத்திற்கும் நம்முடைய கருத்திற்கும் எவ்வளவு வேறுபாடு பாருங்க. நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஞானம் என்பது அந்த சிவபெருமான் நம்மோடு இரண்டரை கலந்து நின்று தொடக்கமில் காலம் தொட்டே என்னையிலிருந்து சொல்லவே முடியாது, என்றுமே நாம இருக்கோம், என்றுமே அவனும் இருக்கான், இருக்கும் போதே நம்மோட கலந்துதான் இருக்கான், நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றான், உதவி செய்து கொண்டே இருக்கின்றான். அப்ப அந்த உதவியை முழுமையாக நாம் அறிந்து கொள்கின்ற நிலை, அப்பந்தான் நம்ம ஞானம் பெற்றோம் அர்த்தம். ஞானம் பெற்றதுனால என்ன பயன் அப்படின்னா, அவன் மீது அன்பு கொள்ளுதல் அந்த பக்தி தான் முடிவு, அந்த பக்தி தான் ஞானத்தின் பயன். அந்த பக்தியாக பயன் இல்லாவிட்டால் ஞானத்தினால என்ன பயன் அப்படின்னு கேட்கார். கற்றதனால ஆய பயன் என்கொள். அங்க வச்சு பாருங்க, இப்ப இந்த ஆன்மா ஏகனாகி இறைவனை நின்றதுனால என்ன பயன்? கற்றதனாலதான் தவெல்லாம் செஞ்சது, இவ்வளவு நிலைக்கு வந்தது, இவ்வளவு நிலைக்கு வந்தது என்ன பயன் அப்படின்னா, ஏன் ஒண்ணு இந்த நிலைக்கு வர சொன்னாங்க? நீ வந்து தான் வேறு சிவம் வேறு தரிசனம் செய்து கொண்டிருந்த ஒன்பதாம் யுத்தத்துல, உன்னை ஏன் இப்படி ஏகனாக இறைவன் இருக்க சொன்னார்கள் அப்படின்னா, அப்பந்தான் முத்து இன்பம் விளையும். முக்தி இன்பம் எப்படி விளையுதுன்னா, ஏகனாக இறைவனை நின்றால்தான் அவன் செய்கின்ற உதவியே நமக்கு விளங்குகின்றது. அப்போ அந்த உதவியை பார்க்கும் பொழுது அவன் மீது அன்பு பெருகுகின்றது, அந்த அன்பே இன்பமாக முத்து இன்பமாக விளங்குகின்றது. முத்து இன்பம் என்பது அன்புதான், முத்து இன்பம் என்பது சிவம் தான், அந்த சிவம் என்பது அன்புதான். அப்படி வச்சு பார்க்கணும் திருமந்திரத்தெல்லாம். சும்மா நாம ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சுதான் சொல்லிட்டு இருக்கோம். எப்பேற்பட்ட நிலை அங்க அன்புங்கிறது என்ன? திருவுருள் சக்தி. அப்படி கொள்ளணும், அன்பே சிவமாவது யாரும் அறிந்தனர், அந்த இறைவனை நிற்கும் நிலைக்கு போலதான் அறிவார்கள். ஆகையினாலே அந்த உதவியை அறிய அறிய அவன் மீது அந்த ஆன்மாவிற்கு அன்பு மிகுந்து அந்த அன்பே முத்து இன்பமாக அங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த முத்தியில் அனுபவிக்கிற அனுபவம் இருக்கு பாத்தீங்களா, சிவபெருமான் கொடுக்கிற அனுபவம், அதைத்தான் ஒரு பேர் சொல்லுவாங்க, சிவ அனுபூதி அப்படின்னு சொல்லுவாங்க. சிவ அனுபூதி, சிவ அனுபூதி சேர்த்து சொல்லும் போது சிவானுபூதி. அது இந்த சிவபெருமான் முருகப்பெருமான் எல்லாரும் ஒண்ணுதான், வெவ்வேறு நாமங்கள் வெவ்வேறு ரூபங்கள் அவ்வளவுதான். அதுல அந்த முருகப்பெருமான் என்ற நிலையிலே வழிபட்டு இந்த சிவத்தை நாம் சொல்கின்ற சிவத்தை தான் அருணகிரி பெருமான் சார்ந்திருக்கின்றார் இல்லையா. அவர் கந்தர் அனுபூதின்னு ஒரு நூல் அருள் செய்திருக்கின்றார். எப்படி செய்தார்? சும்மா ஒரு இடத்துல உட்கார்ந்து அப்படி எழுதினாரா? இல்ல, அனுபவம் பெற்று அதை எழுதினார். கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்னார் தாய்மான சுவாமிகள். அப்ப அந்த அனுபூதிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த நிலையில இருந்துகிட்டு ஏகனாகி இறைவனை நின்று அவன் செய்கின்ற உதவியை உணர்ந்து உணர்ந்து அவன் மேல் அன்பு பெருகி பெருகி அந்த அன்பே இன்பமாக அந்த அனுபூதியை கொள்கின்றார் அல்லவா, அதை நமக்காக பெருங்கருணையோடு எழுதி வைத்தார் கந்தர் அனுபூதி. அதெல்லாம் இதெல்லாம் படித்த பிறகு திருமுறை பாராயணத்தை வந்து நம்ம விடாம ஏற்கனவே விடாம வைத்திருப்பவர்கள் அதெல்லாம் நான் சொல்ல வேண்டாம், நமக்கு அந்த தகுதி கிடையாது. ஏதோ நான் வந்து எவ்வளவு சுருக்கமா முடிக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கமா திருமுறை முடிச்சுட்டு போறவன் நான் வந்து என்ன. ஆனா திருமுறையில் விரிவாக செய்கின்றார்கள், முற்றுமுதல் போன்றதெல்லாம் செய்கின்றார்கள். செய்யும்போது நிச்சயமாக ஒரு நமக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படும் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு. சரி, என்ன அப்படி என்ன உதவி செய்கின்றான் இந்த சிவபெருமான்? இந்த நிலையில தான் அந்த உதவியை உணர்வதுன்னு சொல்றோம். அது என்ன உதவி அப்படிங்கும் போது ஒரு உதாரணம் மூலமா சொன்னார். என்ன அப்படின்னா, இது வந்து ரொம்ப சரியான கொண்டு கூட்டு. இது கொண்டு கூட்டுன்னா அப்படி ஒரு கொண்டு கூட்டு, ஒவ்வொரு தடவையும் அதை பார்த்து பார்த்து குறித்து வைக்கின்றேன் கொண்டு கூட்டு. அதாவது கொஞ்சம் கொஞ்சம் மொழி மாற்று பொருள்கள் வரும், சுரையான அம்மி மீத பண்ண அதை தூக்கிங்க இதை தூக்கிங்க போட்டா போறோம். ஆனா கொண்டு கூட்டுங்கும் போது பல அடிகள் மீள மீள மாறும். அந்த கொண்டு கூட்டுப்படி அதான் எழுதியிருக்கும். காணும் கண்ணுக்கு முதல்ல இருக்கு, அதை முதலே வச்சுக்கிடும். காணும் கண்ணுக்கு சொல்லணும்னா, காட்ட காணும் தன்மையுடைய கண்ணுக்கு. கண்ணு காணதுன்னா ஒரு ஒளி துணை செஞ்சாதான காணும். காட்ட காணும் தன்மையுடைய கண்ணுக்கு, அதே மாதிரி ஆன்மாவை உங்களுக்கு தெரியும். அறியும் ஆன்மாவுக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அறிவுக்கு அறியும் தன்மையுடைய ஆன்மாவுக்கு. கண்ணும் ஆன்மாவும் தான் அப்படி ஒரு ஒற்றுமை. ஆன்மாவை பத்தி புரிஞ்சுக்கணும்னா கண்ணை பார்க்கணும், அப்படியே புரிஞ்சு இல்லையா. காட்ட காணும் தன்மையுடைய கண், அந்த கூர்லாம் இருக்கட்டும், காட்ட காணும் தன்மையுடைய கண், காண பின்னாலதான் காணன் வருது, இங்கேயும் எடுத்து வச்சுக்கணும். அதனாலதான் அடைப்புக்குறிக்குள்ள போட்டிருக்காரு காண அப்படின்னா. அது கண் எதை காணும்? ஒரு பொருளின் உருவத்தை காணும். உருவத்தை காணும்படி காட்ட காணும் தன்மையுடைய கண்ணானது ஒரு உருவத்தை காணும்படி காட்டி அந்த கண்ணிற்கு ஒருங்கிணைந்து நின்று காட்டி இல்லையா. என்னன்னா நம்ம ஏற்கனவே அத்துவிதம் படிக்கும் போது சிவபெருமான் கலப்பினால் உயிர்களோடு ஒன்றாகவும் பொருளால் தான் என்று வேறாகவும் செலுத்தும் தன்மையால் உடனாகவும் இருக்கான்னு பார்த்தோம். இந்த செலுத்தும் தன்மையால் உடனா இருக்கிறதுக்கு என்ன உதாரணம் பார்த்தோம்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கலப்பினால் ஒன்றே ஆதல் உடலும் உயிரும் போல, பொருளால் வேறாதல் கண்ணும் அறுக்கணும். இதுக்கெல்லாம் வேற எந்த உதாரணங்களும் போட்டு ரீப்ளேஸ் பண்ணவே முடியாதுங்க. ஏன்னா ஒன்றாதல், ரெண்டு பொருளா இருந்துகிட்டு ஒன்றா கலந்திருப்பதற்கு உயிரையும் உடலையும் விட்டா வேற பெஸ்ட் எக்ஸாம்பிள் கிடையவே கிடையாது. உடலும் உயிரும் வேறு வேறு பொருள்கள் தான், ஆனால் இது உடல் இது உயிர் என்று எப்படி பிரித்தறிய முடியாதோ, அதுபோல சிவமும் உயிரும் வேறு வேறு பொருள்கள் தான், ஆனால் இது சிவம் இது உயிர் என்று பிரித்தறிய முடியாதபடி உயிரோடு ஒன்றாய் கலந்திருக்கின்றான். பொருளால் வேறு, அதுக்கு ஏன் கண்ணையும் சூரியனையும் சொன்னாங்க தெரியுமா? என்னன்னா இவன் எதை வச்சு ஆர்கியூ பண்றான், நம்ம எதை வச்சு கேள்வி கேட்கான், ஆன்மாவும் அறிவுடைய பொருள் தானே, சிவமும் அறிவுடைய பொருள் தானே, புறையன் வேறு வேறு பொருள் சொல்றேன் அப்படின்னு அதுக்கு தான் சொன்னாங்க. கண்ணும் ஒளியுடைய பொருள் தான், கதிரவனும் ஒளியுடைய பொருள் தான், ஆனால் கதிரொளி காட்டினால்தான் கண்ணொளி காணும். அதுபோல ஆன்மாவும் அறிவுடைய பொருள் தான், சிவமும் அறிவுடைய பொருள் தான், ஆனால் சிவம் அறிவித்தால் தான் ஆன்மா அறியும். அதற்காக தான் கண்ணும் அறுக்கணும் போல பொருள் தன்மையால் அறியும் பொருள் அறிவிக்கும் பொருள் என்ற பொருள் தன்மையால் வேறு. நாங்க உடன் நின்று செலுத்துகின்றான் உடனாயின்னு சொன்னோம், அதுக்கு அருமையான உதாரணம் சொன்னார்கள், கண்ணொளியும் ஆன்ம போதமும் போல. இந்த இடத்துல போதம் அறிவு தான், அறிவு ஒளி அப்படின்னாக கண் ஒளிய ஒளினாக ஆன்மபோதத்தை அறிவு. அறிவு ஒளி போல் பிரிவரும் அத்துவிதமாகும் சிறப்பினதாய். என்னன்னு கேட்டீங்கன்னா கண்ணு இருந்தா காணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா நாம நல்ல விழிப்பு நிலையில இருந்தாலும் கூட நம்ம முன்னால நடக்கிற சில சம்பவங்கள் நமக்கு தெரியாம போயிரும். என்ன மாதிரி ஆள்கிட்டலாம் வந்து யாராவது பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு சார் இந்த 376 போச்சா அப்படின்னு கேட்டா எனக்கு போச்சுன்னு சொல்ல முடியாது போகலன்னு சொல்ல முடியாது, தயங்குமா ரொம்ப. என்ன அப்படின்னா கண்ணு முன்னாலதான் போயிருக்கோம் ஆனாலும் பார்க்கவில்லை அப்ப நீங்க நினைக்கணும். என்ன அப்படின்னா அந்த கண்ணொழியை ஆன்மாவுடைய அறிவு செலுத்த வேண்டும், செலுத்தி காண வேண்டும். அப்பதான் அந்த கண் கண்ட விடயம் ஆன்ம அறிவை போய் சேரும். சும்மா கண்ணு முன்னால இருந்ததுன்னா அப்பதான் நம்ம நினைக்கணுங்க இந்த கண்ணு வெறும் சடம் தான், அது தொழில் படுத்தினாதான் தொழில் போடும், கண்ணே எல்லாத்தையும் கண்டுகொள்ளாது அப்படிங்கும் போது இந்த மாதிரி சமயங்களை தான் நம்ம நினைச்சுக்க வேண்டியிருக்கு. அப்பப்போ அப்படி நமக்கு தத்துவ தரிசனமும் கிடைக்கணும். ஆக அந்த மாதிரி நிலையில நம்ம இருக்கும். அப்போ அந்த கண்ணொழிய இந்த ஆன்மாவின் அறிவை என்ன செய்யுது? செலுத்தி ஒரு உருவத்தை காணும்படி செய்கின்றது. செய்து என்ன பண்ணுது? கண் காண வேண்டிய ஆள் யாரு? ஆன்மா அல்லவா, கண்ணு கருவி தானே, அந்த கருவியை பயன்படுத்தி தான் அறிந்து கொள்கின்றது அல்லவா. அது மாதிரி காட்ட காண்கின்ற தன்மையுடைய இந்த கண்ணை உயிரின் அறிவு செலுத்தி அந்த கண்ணொழியோடு அந்த உருவத்தை என்ன செய்கின்றது? தானும் காண்கின்றது. கேட்டீங்களா? அப்ப இப்ப உயிர் வந்து ரெண்டு காரியம் பண்ணுச்சுங்க. என்ன ரெண்டு காரியம் சொல்லுங்க பாப்போம். ஒன்று அந்த கண்ணை செலுத்தியது, செலுத்தி அந்த கண்ணுக்கு உருவத்தை காட்டியது, இது ஒரு காரியம். அப்ப ரெண்டாவது என்ன காரியம் பண்ணுச்சு? அந்த கண்ணோடு சேர்ந்து இந்த உயிர் அறிவும் அந்த உருவத்தை கண்டது, இது ரெண்டாவது செயல். ரெண்டு காரியம் பண்ணிருக்கு உயிர் அறிவு. இதை புடிச்சுக்கிட்டீங்கன்னா போதும், அப்படியே ஓமையை தூக்கி ஓமயத்துல வச்சிடலாம், வேற ஒண்ணும் இல்லையா. முதல்ல நாம வைக்க வேண்டிய இடத்துல ஒரு இடத்து வச்சுட்டோம், பேக்கிங் சரியா இருந்ததுன்னா அப்புறம் கொண்டு போறத பத்தி பிரச்சனை இல்லை. இங்க விட்டுட்டோம்னா அப்புறம் எதை விட்டோம்னு திருப்பி இங்க வந்து தேட வேண்டி வந்துடும். என்ன? உயிர் வந்து கண் மூலமாக ஒரு விடயத்தை பார்க்கின்றது. இது அன்றாட நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இதைத்தான் உதாரணமா வச்சார், வேற எந்த உதாரணமும் சொல்லி நம்மளை வந்து சிரமப்படுத்தல. அன்றாட நாம செய்யக்கூடிய ஒரு வேலை இது. கண்ணை கொண்டுதான் எல்லா உருவத்தையும் அறிகின்றோம். அப்ப எப்படி அறிகின்றோம்? என்ன செய்கின்றது இந்த உயிர் அறிவு? கண்ணை செலுத்தி, கண்ணொளியை செலுத்தி உருவத்தை அந்த கண்ணுக்கு காட்டி தானும் என்ன செய்கின்றது? அந்த உருவத்தை காண்கின்றது. அப்ப இந்த உருவத்தை கண் கண்டது உயிர் கண்டது என்று வேற்றுமைப்படுத்தி அறிய முடியாத வண்ணம் அந்த கண்ணோடு கண்ணாக இருந்து கண்ணுக்கு காட்டி தானும் அந்த விடயத்தை அந்த உயிர் கண்டது அல்லவா. இது அப்படியே போடுங்க, உயிருக்கும் கண் இருக்கிற இடத்துல உயிரை வைங்க, உயிர் இருந்த இடத்துல சிவத்தை வைங்க இல்லையா. அதுபோல